விவிலிய தேடல் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமை பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, மின்னஞ்சல் வழியே அவ்வப்போது என் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளும் கதைகளில் ஒரு சில ஆழமான பாதிப்புகளை எனக்குள் உருவாக்கும். அடிக்கடி என் நினைவில் அந்த கதைகள் வந்து செல்லும். இத்தகைய தாக்கத்தை உருவாக்கிய ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இக்கதையின் தலைப்பே நம் கவனத்தை ஈர்க்கும், ஜெபத்தின் எடை. த வெயிட் ஆஃப் பிரேயர் என்பதே இந்த கதையின் தலைப்பு. மளிகைக் கடை ஒன்றில் நடப்பதாக இந்த கதை கூறப்பட்டுள்ளது. மளிகைக் கடை முதலாளியிடம் ஓர் ஏழை பெண் வந்து தன் குடும்பத்திற்கு அன்று இரவு மட்டும் உணவு செய்ய தேவையான பொருட்களை கடனாக தரும்படி கெஞ்சினார். அந்த பெண்ணின் கணவர் உடல் நலமின்றி வேலைக்கு போக முடியாமல் இருந்தார். அவர்களுக்கு 7 குழந்தைகள். அவர்கள் அனைவரும் கடந்த சில நாட்களாக பட்டினியால் தவித்தனர். தன் நிலையை அந்த முதலாளியிடம் சொல்லி உதவி கேட்ட அந்த பெண்ணை அந்த இடத்தை விட்டு துரத்தி கொண்டிருந்தார் கடை முதலாளி. கடையில் பொருள்கள் வாங்கிவிட்டு அதற்குரிய பணத்தை செலுத்த வந்த ஒருவர் இந்த காட்சியை கண்டு மனமிறங்கி அந்த முதலாளியிடம், அந்த பெண்ணுக்கு தேவையானதை கொடுங்கள், நான் அதற்குரிய பணத்தை தருகிறேன் என்று முன்வந்தார். முதலாளி சலிப்போடு அந்த பெண்ணிடம், சரி, உனக்கு தேவையான பொருட்களை இந்த காகிதத்தில் எழுதி தராசில் வை, அந்த காகிதத்திற்கு ஈடான எடைக்கு நான் பொருட்களை தருகிறேன் என்று ஏளனமாக சொன்னபடி அந்த பெண்ணிடம் ஒரு காகிதத்தை நீட்டினார். காகிதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஒரு சில நிமிடம் கண்களை மூடி ஜெபித்தார். பின்னர் அந்த காகிதத்தில் எதையோ வேகமாக எழுதி தராசில் காகிதத்துண்டை வைத்தார். காகிதம் வைக்கப்பட்ட தராசு தட்டு கீழிறங்கியது. இதை பார்த்த முதலாளிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உதவி செய்ய வந்தவருக்கும் இதை கண்டு ஆச்சரியம். சரி, உனக்கு தேவையான பொருட்களை மற்றொரு தட்டில் வை என்று எரிச்சலோடு சொன்னார் முதலாளி. தனக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் ஆகியவற்றை அந்த பெண் அடுத்த தட்டில் வைத்தார். அவர் எவ்வளவுதான் வைத்தாலும் காகிதத்துண்டு வைக்கப்பட்டிருந்த அந்த தட்டு மேலே எழவில்லை. அந்த பெண் தராசில் வைத்த பொருட்களையெல்லாம் கட்டி வேண்டா வெறுப்பாக அவரிடம் கொடுத்தார் முதலாளி. அருகில் நின்று கொண்டிருந்தவர் தான் கண்ட இந்த புதுமைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் என்று சொல்லியபடி மகிழ்ச்சியோடு அதற்குரிய பணத்தை கொடுத்தார். அந்த ஏழை பெண் சென்ற பின் கடை முதலாளி தராசை சோதித்தபோது அது பழுதடைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டார். பின்னர் அந்த ஏழை பெண் தராசில் வைத்த காகிதத்துண்டை எடுத்து பார்த்தார். அந்த காகிதத்தில் பொருட்களின் பட்டியல் எதுவும் எழுதப்படவில்லை. மாறாக அந்த பெண் காகிதத்தில் ஒரு சிறு ஜெபத்தை மட்டும் எழுதியிருந்தார். இறைவா, எங்கள் தேவை என்னவென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் தேவையை நிறைவு செய்தருளும் என்பதே அந்த ஜெபம்.
செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயரென்றால் போதுமே, அதை தகர்த்திட வருவார். சிறு துயர் என்றால் போதுமே, நம்மை தாங்கிட வருவார். செவிசாய்க்கும் இறைவன், இறைவன், இறைவன். செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில்.
அன்பு இதயங்களே, கதையில் கூறப்பட்டிருந்த அந்த மளிகை கடை முதலாளி இரக்க குணம் ஏதுமின்றி நடந்து கொள்கின்றார். அது மட்டுமல்ல, வேறொருவர் அந்த பெண்ணுக்கு உதவி செய்வதாக கூறிய பிறகும் அந்த முதலாளி அந்த பெண்ணின் மனதை புண்படுத்தும்படி ஏளனம் செய்கின்றார். தன் தேவைகளை காகிதத்தில் எழுதுவதற்கு முன் அந்த பெண் கண்மூடி ஜெபித்த போது கடை முதலாளி அந்த பெண்ணின் கடவுள் நம்பிக்கையை கண்டு எள்ளி நகைத்திருப்பார். இந்த காட்சியை சிந்திக்கும் போது லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் இயேசு குறிப்பிடும் நேர்மையற்ற நடுவர் நினைவுக்கு வருகின்றார். இறை அச்சமோ மக்கள் மீது மதிப்போ இல்லாமல் வாழும் இந்த நடுவர் ஏழை கைம்பெண்ணின் வாழ்க்கை போராட்டத்தை வேடிக்கை பார்த்து வந்தார் என்பதை நாம் உணர்கின்றோம். தன்னை நாடி வரும் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் அவர்கள் படும் துன்பத்தைக் கண்டு மகிழும் வக்கிர எண்ணங்கள் கொண்ட மக்களை நாம் அவ்வப்போது சந்திக்கத்தானே செய்கின்றோம். அன்பு இதயங்களே, கைம்பெண் தன்னிடம் எழுப்பி வந்த ஜெபத்தின் எடையையோ வலிமையையோ உணராமல் காலம் தாழ்த்தி வந்த நடுவர் அந்த கைம்பெண்ணின் தொடர்ந்த முயற்சியைக் கண்டு அஞ்சியதாக இயேசு தன் உவமையில் குறிப்பிடுகின்றார். அவரது அச்சத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக நடுவர் தனக்குள் சொல்லிக் கொண்ட வார்த்தைகளை லூக்கா நற்செய்தி 18 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார்.
அன்பு இதயங்களே, ஜபத்தின் எடை என்ற இந்த கதையை நான் வாசித்தபோது என் மனதில் ஆழமான எண்ணங்களை உருவாக்கிய பகுதி என்ன தெரியுமா? அந்த காகிதம் வைக்கப்பட்ட தராசு தட்டு கீழே இறங்கி நின்றதும் கடை முதலாளி அதிர்ச்சியில் உறைந்து போனதும் என்ற அந்த காட்சிதான் எனக்குள் பலவித எண்ணங்களை உருவாக்கியது. காற்றில் பறக்கும் அளவுக்கு கனமற்ற காகிதம் கனமான உலோகத்தாலான தராசையும் கட்டி வைக்கும் திறன் பெறுகின்றது. எதனால்? அந்த பெண் காகிதத்தில் பதித்த அந்த ஜபத்தால், கடவுளின் கருணையால். ஜபத்தின் எடை என்ன அன்புள்ளங்களே? அது வெளியாகும் மனதில் உள்ள பாரத்தை பொறுத்து ஜபத்தின் எடையும் கூடும். எனதருமை அன்புள்ளங்களே, ஜெபம் எழுதப்பட்ட அந்த காகிதத் துண்டு தராசு தட்டை கீழிறக்கியது என்ற இந்த காட்சி என் மனதில் பிற எண்ணங்களையும் வளர்த்தது. அவற்றில் ஒன்று தண்ணீர். இடைவிடாது மனம் தளராது ஜெபிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்க இயேசு கூறிய இந்த இரு உவமைகளையும் நாம் கடந்த சில வாரங்களாக சிந்தித்தபோது எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழியையும் எண்ணி பார்த்தோம். பார்வைக்கு வலுவற்றது போல தெரியும் எறும்பு தன் தொடர் முயற்சியால் கல்லிலும் தடம் பதிக்கும் என்று கூறினோம். அதேபோல் பார்ப்பதற்கு மிக மிருதுவாக எவ்வித வலிமையையும் வெளிப்படுத்தாத தண்ணீரும் பலவிதமான அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும். தண்ணீரை பற்றி லாவ் சு என்ற ஞானி எழுதிச் சென்றுள்ள சில வரிகளை ஒரு சிறு தியானமாக நாம் இப்போது மேற்கொள்ளலாம்.
தண்ணீர் சொல்லித்தரும் பாடங்கள் எண்ணற்றவை, ஆழமானவை. தண்ணீர் மிகவும் மென்மையானது, ஆனால் அனைத்தையும் வெல்வது. தண்ணீர் நெருப்பை அணைத்துவிடும். அணைக்க முடியாத வண்ணம் எரியும் நெருப்பிலிருந்து தண்ணீர் தப்பித்துச் செல்லும் நீராவியாக, தப்பித்த நீராவி மீண்டும் சேர்ந்துவிடும் மேகமாக, மீண்டும் மழையாக உலகை அடையும். மென்மையான மணலை அடித்துச் செல்லும் தண்ணீர் பாறைகளுக்கு முன் பணிந்துவிடும், பாறைகளை சுற்றி ஓடிவிடும். பாறைகளுக்கு முன் பணிந்துவிடும் அதே தண்ணீர் இரும்புக்குள் ஈரமாய் புகுந்து இரும்பை துருவாக்கி தூளாக்கிவிடும். விண்வெளியில் தண்ணீர் துளிகளாய் நிறைந்து வீசும் காற்றையும் நிறுத்தி வான்வெளியை மௌனமாக்கிவிடும். தண்ணீர் சொல்லித்தரும் பாடங்கள் எண்ணற்றவை, ஆழமானவை.
அன்பு இதயங்களே, இரும்பு மனது கொண்ட நடுவரை தன் கண்ணீரால் வேண்டுதலால் மாற்றிய கைம்பெண் என்ற இந்த உவமையால் எத்தனையோ கோடான கோடி எளிய உள்ளங்கள் தொடர் வேண்டுதலில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். தொடர் வேண்டுதலின் வலிமையை கூறும் ஒரு கதையோடு நாம் இந்த உவமையின் தேடலை இன்று நிறைவு செய்வோம். டாக்டர் அஹ்மத் தலைசிறந்த ஒரு மருத்துவர். பல ஆண்டுகள் அவர் மேற்கொண்ட ஓர் ஆய்வின் முடிவுகள் மருத்துவ உலகையே வியப்பில் ஆழ்த்தியதால் அகில உலக மருத்துவர் கழகம் அவருக்கு விருது ஒன்றை அறிவித்தது. பக்கத்து நாட்டில் நடைபெறப்போகும் அகில உலக கருத்தரங்கில் அந்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் அஹ்மதுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. விருது வழங்கும் நாளன்று காலை டாக்டர் அஹ்மத் தன் நாட்டிலிருந்து விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். ஒரு சில மணி நேரத்தில் விமானத்தில் பிரச்சினை ஒன்று உருவானதால் அருகிலிருந்த ஓர் ஊரில் விமானம் தரையிறக்கப்பட்டது. வேறு வழியின்றி டாக்டர் அஹ்மத் வாடகைக்கார் ஒன்றை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டார். வழியில் திடீரென எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் புயல் ஒன்று உருவானது. கனமழை பெய்ததால் டாக்டர் அஹ்மத் தான் செல்ல வேண்டிய பாதையை தவறவிட்டார். அந்த பாதையில் 2 மணி நேரங்கள் ஓட்டிய பின் களைப்பாலும் பசியாலும் சாலையின் ஓரமாக காரை நிறுத்தினார். அருகில் ஏதாவது தொலைபேசி வசதி இருந்தால் விருது விழாவை ஏற்பாடு செய்தவர்களிடம் தகவல் தெரிவிக்கலாம் என்று எண்ணினார். அருகில் ஒரு வீடு இருந்தது. அங்கு சென்று கதவை தட்டினார். வயதான ஒரு பெண் கதவை திறந்தார். அங்கு தொலைபேசி வசதி எதுவும் உண்டா என்று டாக்டர் கேட்டதற்கு தன்னிடம் அந்த வசதி இல்லை என்று கூறிய அந்த பெண் டாக்டர் அகமது இருந்த நிலையை கண்டு உள்ளே வந்து ஏதாவது சூடாக குடியுங்கள் என்று அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று டாக்டர் உள்ளே சென்றார். அவருக்கு வேண்டிய உணவையும் தேநீரையும் பரிமாறிய அந்த வயதான பெண் தான் துவங்கிய ஜெபத்தை முடித்துவிட்டு வருவதாக கூறி அருகிலிருந்த ஒரு தொட்டிலுக்கு பக்கத்தில் முழந்தாள் படியிட்டு தன் ஜெபத்தை தொடர்ந்தார். மனம் உருகி கண்ணீரோடு அந்த பெண் ஜெபித்ததை பார்த்து கொண்டிருந்த டாக்டர் அவருக்கு உதவி செய்ய எண்ணினார். அவர் ஜெபத்தை முடித்துவிட்டு வந்ததும் அவரது கண்ணீருக்கும் ஜெபத்திற்கும் காரணம் கேட்டார் டாக்டர் அகமத். அந்த வயதான பெண்,
தொட்டிலில் உறங்குவது என் பேர குழந்தை. அவனுடைய பெற்றோர் இருவரும் அண்மையில் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். என் பேரனுக்கு வினோதமான ஒரு புற்றுநோய் உள்ளது. அந்த புற்றுநோயை குணமாக்கும் திறமை கொண்டவர் பக்கத்து நாட்டில் உள்ள ஒரே ஒரு மருத்துவர். அவர் பெயர் டாக்டர் அகமத் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவரை சென்று பார்க்கும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால் இறைவனிடம் நான் தினமும் வேண்டுவது இதுதான், இறைவா அந்த டாக்டரிடம் எப்படியாவது எங்களை கொண்டு சேர்த்துவிடு என்பது ஒன்றே நான் தொடர்ந்து எழுப்பும் வேண்டுதல்
என்று கூறி முடித்தார் அந்த வயதான பெண். இதை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர் அகமத் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவர் தன் கதையை சொன்னார். தான் விருது வாங்க புறப்பட்டது, விமானம் பழுதடைந்தது, புயலால் தான் வழியை தவறவிட்டது, அந்த இல்லத்தின் கதவை தட்டியது என்று அன்று காலை முதல் தனக்கு நிகழ்ந்ததையெல்லாம் கூறிய டாக்டர் அகமத் அந்த பெண்ணிடம், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் டாக்டர் அகமத் நான்தான் என்று கூறினார். அன்பு நெஞ்சங்களே, தொடர் வேண்டுதலின் வலிமையை உணர்த்தும் நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் உவமையை நமக்கு சொல்லித்தந்த இறைமகன் இயேசுவுக்கும், அதை தன் நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்து 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பல கோடி உள்ளங்களில் ஜெபத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்து வரும் நற்செய்தியாளர் லூக்காவுக்கும் நாம் மனதார நன்றி கூறுவோம்.
கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே அஞ்சாதே என தேற்றும் ஆண்டவர் துணையை நிதம் நினைத்தால் நெஞ்சினில் துணிவினை தினம் சுமந்து எதிர்வரும் சோதனை முறியடிப்போம். இறைவனின் நறுக்கரம் தொடர்கின்ற வேளையில் நன்மைகள் வாழ்வினை பெருகிடுமே. செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவிசாய்க்கும்
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.